ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து தேவ அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆகையால் அந்த அன்பினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய அன்பினாலே விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:14. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:14.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறொன்றையும் குறித்து
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
அவரால்
உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும்
உலகத்திற்கு
சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்
இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலாகிய பவுல் தன் இருதயத்தை திறந்து அவர் தன்னுடைய தீர்மானத்தை அல்லது தன்னுடைய பிரதிஷ்டையை அவர் இந்த இடத்தில் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நானோ அவர் ஆரம்பிக்கிறத பாருங்க. நானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள் எப்படியோ இருக்கிறாங்க, நிறைய பேர் எப்படியோ இருக்கிறாங்க, எதையோ குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். நானும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்ப இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது மனுஷர்கள் எதை எதையோ குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் இல்லையா? படித்தவர்கள் தங்கள் படிப்பை மேன்மை பாராட்டுகிறார்கள், திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நல்ல பாடுறவங்க நல்ல பாடுகிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவர் எந்தெந்த காரியத்தில் திறமை உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் தங்கள் ஞானத்தை மேன்மை பாராட்டுகிறார்கள், பணம் உள்ளவர்கள் தங்கள் பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசேஷமான ஏதேதோ காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், இப்படி என்னை சுற்றிலும் அநேகர் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம், ஆனால் நானும் வித்தியாசமாய் நடக்க போறேன். நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பதவி இருக்கலாம், எனக்கு எத்தனையோ மேன்மைகள் இருக்கலாம், எத்தனையோ மகிமையான காரியங்கள் எனக்கு பின்னால் இருக்கலாம், ஆனால் நான் அவைகள் ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒரே காரியம்தான், கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, இந்த உலகத்தில் பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை இருந்தது. வேறு எதை குறித்து நான் பெருமையா பேச மாட்டேன், என் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மட்டும்தான் நான் பெருமையா பேசுவேன். ஏன் அந்த சிலுவை குறித்து அவர் அப்படி பெருமையா பேசுறார்? அவருக்கு எத்தனையோ மேன்மைகள் இருந்தது, எத்தனையோ வசதிகள் இருந்தது, எத்தனையோ பதவி இருந்தது, எத்தனையோ திறமை இருந்தது, சகலமும் இருந்தும் அது எதையுமே அவர் பெருமையாய் நினைக்காமல் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மட்டும் ஏன் அவருக்கு பெருமையாய் இருந்தது? அதுக்கு காரணத்தை அதே வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, அதுக்கு பின்னால பாருங்க, தொடர்ந்து சொல்றாரு, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ இதற்கு காரணம் என்ன? நான் ஏன் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுகிறேன், வேறு எதையும் மேன்மை பாராட்டாமல் இருக்கிறேன் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவினால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமானது எனக்கும் உலகத்திற்கும் நடுவிலே மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆமென். அத சொல்றாரு, நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இருக்கிறதே, அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறது. என்ன செய்திருக்கிறது? எனக்கும் உலகத்திற்கும் நடுவிலே மிகப்பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்கி விட்டது. அது உலகத்தை சிலுவையில் அறைந்து விட்டது. என் வாழ்க்கையிலே உலகம் பிரவேசிக்க முடியாதபடி உலகத்தை சிலுவையில் அறைந்து விட்டது. நான் உலகத்தோடு போய் ஒட்டி கொள்ளாதபடி அது என்னையும் உலகத்தை விட்டு பிரித்து சிலுவையில் அறைந்து வைத்திருக்கிறது. பாருங்க, நானும் இந்த உலகமும் ஒன்றாய் சேர்ந்து விடாதபடி அது உலகத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டது, என்னையும் சிலுவையில் அறைந்து விட்டது. ஆகையினாலே கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரம்தான் என்னை இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவராய் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். இந்த உலகத்தின் காரியத்தோடு ஒரு தேவ பிள்ளை ஒன்றித்து இசைந்து அதோடு இணைந்து போய்விடக்கூடாது. உலகத்திற்கும் நமக்கும் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் நம்மை மற்றவர்களைப் போல நாம் வாழ்வதற்கு, மற்றவர்களைப் போல மேன்மை பாராட்டுவதற்கு, மற்றவர்களைப் போல பெருமை பாராட்டுவதற்கு, மற்றவர்களைப் போல மற்ற காரியங்களை குறித்து மேன்மையாய் நினைப்பதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனாகிய கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவே நமக்கு மேன்மையாய் இருக்க வேண்டும். ஆமேன். கிறிஸ்துவே நமக்கு மேன்மையாய் இருக்க வேண்டுமே தவிர வேறு ஒன்றும் நமக்கு மேன்மையாய் இருக்கக்கூடாது. காரணம், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆமேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் டெம்பரவரியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே டெம்பரவரியாக தான் வாழ்றது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருமே டெம்பரவரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அநேகருக்கு இது டெம்பரவரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியல. உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு தாங்கள் டெம்பரரியா வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியல. காரணம் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்திலே பர்மனண்டா வாழ போறதுக்காக கோடிகளுக்கு மேலாக கோடிகளுக்கு மேலாக கோடி கோடியாய் கோடி கோடியாய் சேர்த்துக் கொண்டே இருந்தாலும் திருப்தி இல்லை. என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போறோம் நினைக்கிறாங்களா தெரியல. எத்தனைதான் சேர்த்தாலும் எந்த மனுஷனும் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாருமே டெம்பரவரியா தான் இருந்துட்டு இருக்கிறோம். நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டாக்க, நமக்கு டெம்பரவரின்றது அறிவு நமக்கு இருக்கிறது. அநேகருக்கு அது டெம்பரவரின்றது அறிவு அநேகருக்கு இல்லை. டெம்பரவரியா தான் இருக்க போறோம்னு அறிவு இல்லாததுனாலதான் கர்த்தரை தேடாமல் தன்னுடைய பர்மனன்ட் பிளேஸை குறித்து கவனம் இல்லாமல் டெம்பரவரி பிளேஸ்லயே முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய சிந்தையோ நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பின் மேலேயே இருக்க வேண்டும். ஆமேன். நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பின் மேலேயே நம்முடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தோடு ஒட்டிக்கொண்டு இந்த உலகத்தின் சூழ்நிலைகளோடு கலந்து போய் இந்த உலகத்தோடு ஒன்றாய் நம்ம கலந்து விடக்கூடாது. நமக்கும் இந்த உலகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கத்தான் வேண்டும். ஆமேன். கண்டிப்பா இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15:19 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கும் உலகத்திற்கும் உள்ள தொடர்பை குறித்து அவர் பேசுறார். பாருங்க, 15:19.
நீங்கள் உலகத்தாராயிருந்தால்
உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்.
நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது.
பாருங்க, ரீசன் அழகா சொல்றார். ஏன் இவர்களை உலகம் பகைக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப உலகத்திலே மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு என்னைக்குமே தெரியணும், நான் இந்த உலகத்தான் அல்ல. இல்லையா, நான் இந்த உலகத்தான் அல்ல. இப்போ இந்திய தேசத்திலிருந்து ஃபாரின்க்கு போய் ஒர்க் பண்ண போறாங்க. என்னதான் ஃபாரின் இருந்தாலும் அங்கே வேலை செஞ்சாலும் சம்பாரிச்சாலும் அவங்க மைண்ட் என்ன சொல்லும், நான் இந்த தேசத்துக்குரியவர் அல்ல. இல்லையா, சொல்லும், நான் இந்த தேசத்துக்குரியவர் அல்ல. என்ன இருந்தாலும் என் தாய் நாடு வேற இடத்துல இருக்குது, நான் இந்த தேசத்துக்குரியவன் அல்ல. அப்போ ஒரு உலகத்தில் இருக்கும் பொழுதே ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய்விட்டால் உண்மையிலேயே சொல்றேன், அவர்கள் அந்த இடத்துல அந்நியர்கள் தான். என்னதான் வேலை செஞ்சாலும் சம்பாதிச்சாலும் அந்த இடத்துல அவர்கள் அந்நியர்கள் தான். நிரந்தர வாசிகள் கிடையாது இல்லையா, டெம்பரவரியான ஆட்கள் தான். பர்மனண்டான இடம் இந்த உலகத்திற்கு தன்னுடைய சொந்த தேசம் தான் அவங்களுக்கு பெர்மனண்டானது. இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே சொல்றேன். அதே போலதான் சொல்றேன், என்னதான் இந்த உலகத்தில் நம்ம வேலை செஞ்சாலும் பிழைச்சாலும் என்னதான் பண்ணாலும் சரி, கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு என்று தெரிந்து கொண்டபடினாலே இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் அந்நியர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த உலகத்தில் நம்மை அந்நியர்கள் என்றும் பரதேசிகள் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினால் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு தற்காலிகமாய் இருக்கிறது, நம்முடைய சொந்த குடியிருப்போ பரலோகமாய் இருக்கிறது. ஆகினால் தேவ பிள்ளைகள் என்னைக்குமே சொல்ற நம்முடைய சிந்தை பரலோகத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். அந்த உலகத்திலே நாம லயித்து போய்விடக்கூடாது. இப்ப நல்லா பாருங்க, இந்த சிலுவை என்று இயேசு சொல்றார், பவுல் சொல்றார், இந்த கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் அந்த சிலுவை தான் என்னை உலகத்தை விட்டு என்னை பிரித்தெடுக்குதுன்றார். இந்த சிலுவை அது என்னது? நம்முடைய உலகத்தை விட்டு அவரை பிரித்து எடுக்குது. சிலுவைன்றது என்ன? ஜஸ்ட் ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் இல்ல. இங்க பவுல் சொல்றது நல்லா கவனிச்சுங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவைன்னு என்ன? அந்த கிராஸ், அதுவா? அப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு அதை சொல்றேன். சிலுவை என்பது ஜஸ்ட் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள், அவ்வளவுதான். ரோம அரசாங்கம் தன்னுடைய கைதிகளை கொலை செய்வதற்கு பயன்படுத்தினதான ஒரு சாதனம் தான் சிலுவை. புரியுது? அது வேற ஒன்றும் கிடையாது. கொலை செய்வதற்கு, மரண தண்டனை கொடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தின ஒரு சாதனம் தான் சிலுவை, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த சிலுவை குறித்து ஏன் மேன்மை பாராட்டுகிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த சிலுவையில் ஒன்றும் கிடையாது, அந்த சிலுவைக்கு பின்பாக மறைந்திருக்கிறது ஒன்று, அதுதான் தேவனுடைய அன்பு. ஆமென். தேவனுடைய அன்பு, அந்த அன்பு தான் அந்த சிலுவையிலே கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேன், அதுதான் அர்த்தம். அப்ப இந்த உலகத்தில் சொல்லுகிறேன், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு ஒன்றித்து போய்விடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பு ஒன்றுதான் அப்படிப்பட்ட பிரித்தெடுக்கிற வாழ்க்கை நமக்கு தர முடியுமே தவிர வேறு ஒன்றுமே நமக்கு தர முடியாது. ஆமென். நல்லா பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிட்டது. தலைகீழாய் மாறுது. அந்த தலைகீழாய் மாறுகிறதற்கு யாராவது நம்மளை கம்பல் பண்ணாங்களா? கம்பல் பண்ணல, கம்பல் பண்ணவே இல்லை. சினிமா பார்க்காத கம்பல் பண்ணாங்களா? கம்பல் பண்ணல. சிகரெட் பிடிக்காத கம்பல் பண்ணாங்களா? கம்பல் பண்ணல இல்லையா? எந்த தவறான காரியத்தை செய்யாதபடி கம்பல் பண்ணாங்களா? யாருமே கம்பல் பண்ணல. கிறிஸ்துவின் அன்பு உள்ளே வந்த உடனே அந்த அன்பு நம்மை நெருக்கியே ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிற என் ஆண்டவரை நான் எப்படி விசனப்படுத்த முடியும்? அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வந்தது. வேற ஒன்றும் கிடையாது. யாருமே நம்மளை கம்பல் பண்ணி பரிசுத்த வாழ்க்கைக்கு எடுக்கல, பலவந்தம் அல்ல. அந்த அன்பு நம்முடைய இருதயத்தை நிறைச்ச உடனே நமக்குள்ளே ஒரு கேள்வி, இவ்வளவு என்னை நேசிக்கிற என் ஆண்டவரை நான் எப்படி துக்கப்படுத்த முடியும்? நான் எப்படி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து என்னால் எப்படி நான் அவரை வேதனைப்படுத்துறது? அவரை நான் வேதனைப்படுத்தக்கூடாது, அவருக்கு பிரியமா நடக்கணும், அவரை நான் சந்தோஷப்படுத்தணும், அவருக்கு பிரியமாய் நான் வாழணும். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த அன்பு தான் நம்மை உலகத்தோடு ஒன்றி போய்விடாதபடி, உலகத்திற்கு நம்மை சிலுவையில் அறையப்பட்டவர்களாகவும், உலகத்தை நமக்கு சிலுவையில் அறையப்பட்டதாகவும், நமக்கும் உலகத்திற்கும் நடுவிலே ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. ஹல்லேலூயா. அதுதான் காரணம். அதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரும், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்வது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பைத்தான் குறிக்கிறது. சிலுவை என்பது ஒரு சாதாரணமான மரணத்தை நியமிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சாதனம் தான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு தான் அந்த இடத்துல நிரந்தரமானது. ஆமேன். அதனால தேவ அன்பினால் ஒரு தேவ பிள்ளை தன்னை காத்துக் கொண்டால்தான் இந்த உலகத்தை விட்டு நம்மை பிரித்து கொண்டு வாழ முடியும். இப்ப இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது, உலகம் என்றால் என்ன அது நமக்கு தெரியணும். உலகம்னா என்ன? உலகம்ன்ற அந்த வார்த்தைக்கு நம்ம எத்தனையோ சொல்லலாம் இல்லையா? பூமி அதை கூட சொல்லலாம் இல்லையா? இதை கூட பூமி உருண்டை இது உலகம்ன்றாங்க. அப்போ உலகம்னா என்ன? உலகம் என்பதற்கு வேதத்திலே பல காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காண்பிக்க போகிறேன். அந்தந்த காரியங்களிலிருந்து ஒரு தேவ பிள்ளை விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சமூகத்தில் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் வாசிங்க, உலகத்தோடு சம்பந்தப்பட்ட முதல் காரியம் 1 யோவான் 2 அதிகாரம் 15, 16, 17 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 15, 16, 17.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்
பதினைஞ்சிலிருந்து படிப்போம்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
ஏனெனில்
மாம்சத்தின் இச்சையும்
கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல.
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
உலகமும்
அதன் இச்சையும் ஒழிந்து போம்.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்.
நல்ல கவனிக்க, முதலாவது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட முதல் காரியம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். முதலாவது உலகத்தின் மேலேயே அன்பு கூறாதிருங்கள், உலக அன்பு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே நமக்கும் உலக அன்புக்கும் நடுவிலே முதலாவதாக கிறிஸ்துவின் அன்பு பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. உலக சிநேகம், உலக அன்பு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே எடுக்கப்பட வேண்டும். அப்போ இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உலக அன்புதான் பிடித்துக் கொள்ளுகிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா கிரைமுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்தா உலகத்தின் மேல இருக்கிற அன்பு தான் அதுக்கு ரீசன். பண ஆசையினால்தான் இன்னைக்கு நடக்கிற கொலைகள், கொள்ளைகள், ஏமாற்று காரியங்கள் எல்லாமே பண ஆசையினால வருது. இதை என்ன காரணம் என்ன? உலகத்தின் மேல் வைக்கிற அன்பு. ஏமாத்துறது, திருட்டுறது, மற்ற எல்லா காரியங்களும் சொல்றேன், உலகத்தின் மேல் வைக்கிற அன்பு. இன்னைக்கு இந்த உலகத்தின் மேல வைக்கிற அன்பு மட்டும் எடுபட்டு போச்சுன்னா உலகத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு உலகமே தலைகளை மாறி போயிடும். அப்போ உலகத்தின் மேல் வைக்கிற அன்பு என்பது இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களின் மேல் வைக்கிற அன்பு. அப்ப இந்த இடத்தலை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, இந்த அன்பு எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்க. 15 வசனத்தில் பார்க்கும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகத்தின் மேல் அன்பு வைக்கும் பொழுது அது எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு உலகத்து மனுஷர்கள் உலகத்தின் மேல் அன்பு வைப்பார்கள், ஏன்னா உலகத்து மனுஷர் தான். ஆனால் நீங்களும் நானும் உலகத்து மனுஷர் அல்ல. அப்ப உலகத்தின் மேல் நீங்களும் நானும், உலகத்தில் இருக்கிற பொருட்கள் நமக்கு தேவைதான், ஆனால் அந்த பொருட்கள் மேல் நம்முடைய அன்பு போய்விடக் கூடாது. அன்பு என்பது கர்த்தருக்கு மட்டுமே உரியது. ஆமென், புரியுதா? உலகத்திலே பொருட்கள் நமக்கு தேவை, வசதி தேவை இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் நம்முடைய அன்பு அதுல போயிடக்கூடாது. அன்பு அதுல போயிடக்கூடாது. நம்முடைய அன்பு கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கணும். பொருட்கள் உங்களோட உபயோகத்திற்கு, வசதிகள் நீங்க வாழ்றதுக்கு, ஆனால் உங்கள் அன்பு அதுல போயிடக்கூடாது. அன்பு என்பது கர்த்தருக்கு மட்டுமே உரியது. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுடைய அன்பு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும், ரெண்டு இடத்துக்கு போகவே முடியாது. அதான் இந்த 15 வசனம் அழகா சொல்லுது. ஒன்னு, நீ உலகத்தில் அன்பு கூர்ந்தால் உலகத்தில் மட்டும்தான் அன்பு கூற முடியும். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவினிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்தால் அவனால் உலகத்தின் மேல் அன்பு கூற முடியாது. உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இருக்க முடியாது. இதுதான் காரியம், புரியுதுங்களா? அப்ப இதான் டிஃபரன்ஸ். அப்ப ரெண்டையும் நான் அன்பு கூறுவேன், நடக்காது. ரெண்டையும் அன்பு கூற நடக்காது, ஏதாவது ஒன்றுதான் அன்பு கூற முடியும். இது நம்முடைய தேவைக்காக ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போற காரியம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் சொல்ல போனா நம்ம சொல்றோம்ல, யூஸ் அண்ட் த்ரோன்றல்ல, அதுதான் உலகத்தில் இருக்கிற நம்ம சில பொருட்களை இது யூஸ் அண்ட் த்ரோங்கிறோம். சில பொருட்களை வந்து பத்திரமா யூஸ் பண்ணி பண்றதுங்கிறோம் இல்லையா? இப்ப பேப்பர் கர்ச்சீஃப் இருக்குது, என்ன சொல்றோம், யூஸ் அண்ட் த்ரோங்கிறோம். அதை பேப்பர்ல எடுத்து தொடச்சிட்டு என்ன செய்ய, தூக்கி போட்டோம். ஆனால் துணியில கர்ச்சி வச்சிருக்க அதை யூஸ் அண்ட் த்ரோன்றதில்ல, பத்திரமா துவச்சு துவச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்ல, யூஸ் அண்ட் த்ரோ. ஆனால் தேவனுடைய பார்வையில சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான். இந்த உலகத்தில் தேவனுடைய பார்வையில் அனைத்தும் யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு பரலோகத்துக்கு போகணும். ஆமேன், புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நீங்க வச்சிருக்கிற எல்லாமே, உங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் யூஸ் அண்ட் த்ரோ, உங்க வீட்டில் இருக்கிறதான டிவி யூஸ் அண்ட் த்ரோ, உங்க வீட்டில் இருக்கிற நீங்க ஓட்டுற வண்டி எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ. இந்த உலகத்திலே தூக்கி போட்டுட்டு போக வேண்டிய பொருள், புரியுதா? இந்த உலகத்திலே தூக்கி போட்டுட்டு போகணும், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு பரலோகத்துக்கு போகணும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், நான் எத்தனை வருஷம் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு மேலே போயிட்டே இருக்கணும். அப்போ இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும், எதுவுமே நமக்கு நிரந்தரமானதல்ல. அப்போ ஒரு யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு சாதனம், பேப்பர் நாப்கின் பார்க்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதே போலதான் உங்க வாழ்க்கையில் எல்லா பொருளையும். நீங்க காசு கொடுத்து 40,000 or 50,000 rupees கொடுத்து வாங்கின பொருளா இருந்தாலும் அந்த ஹேண்டில் தான் பார்க்கணும், அந்த கண்ணில் தான் பார்க்கணும். புரியுதா? எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரி, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி, அதை யூஸ் அண்ட் த்ரோன்றதை மாறணும் பார்க்கணும். ஏன் என்று கேட்டால், கர்த்தர் ஒருவர் தான் நித்தியமானவர், அவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர். அப்போ ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களின் மேல் அன்பு கோரணும், இல்லைன்னா தகப்பனிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கோரணும். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவினிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு உலகத்தின் மேல் அன்பு கூற முடியாது. அப்ப இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், என்னிடத்தில் எந்த அன்பு இருக்கிறது, எந்த அன்பை நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் அன்பை மேன்மை பாராட்டினால் நம்மிடத்தில் இருக்கிற பொருளை குறித்து நமக்கு மேன்மை பாராட்டவே தோன்றாது. புரியுதா? மேன்மை பாராட்டவே தோன்றாது. ஆனால் கிறிஸ்துவின் மேல் அன்பு இல்லைன்னாதான் நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் மேல் நமக்கு மேன்மை பாராட்ட தோணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா பேனா அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தரை பார்த்தேன், அவங்க ஒரு நாள் எங்கூட மீட்டிக்கு வந்திருந்தாங்க. அப்ப பார்த்தோன்னா அவங்க பெட்டி திறந்த காமிச்சு அங்க பார்த்தாக்க ஒரு 5-6 வாட்ச் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங் வரும்போது 5-6 வாட்ச், என்னது இத்தனை வாட்ச் எதுக்கு? இல்லை எனக்கு வந்து நான் வாட்ச் கலெக்ட் பண்ணது என்னுடைய ஹாபி எனக்கு, அதனால நான் வந்து 12 வாட்சுக்கு மேலே நான் வச்சிருக்கிறேன். அதனால வந்து இப்போ நான் மீட்டிங் கூட டெய்லி ஒரு வாட்ச் கட்டுவேன் அப்படின்னாப்ல. அப்போ எதுக்கு சொல்லி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒன்று அளவுக்கு மிஞ்சி அந்த காரியத்தின் ஒரே லைட்டு போயிடுறது. தகப்பனிடத்தில் அன்பு இல்லை, புரியுதா? தகப்பனிடத்தில் அன்பு போய் இந்த அன்பு எங்கே போயிடுது? ஒரு பேனா மேலேயோ, ஒரு வாட்ச் மேலேயோ, இல்லை ஏதாவது பொருட்கள் மேலேயோ ஏதாவது ஒன்று போய் மாட்டிக்குது. இல்லை இல்லை இல்லை, தகப்பன் தான் நமக்கு நிரந்தரமானவர். அல்லேலூயா. மீதி எல்லாமே நமக்கு யூஸ் அண்ட்ரோ, இந்த உலகத்தில் எல்லாமே யூஸ் அண்ட்ரோ. அப்போ நம்முடைய உள்ளத்தில் ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இன்றைக்கு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் மேலே அன்பு கூற முடியாது, அது இடைஞ்சலா இருக்கும், தடை பண்ணும். ஆனால் தகப்பனிடத்தில் அன்பு கூர்ந்தால் உலகத்தில் அன்பு கூறாதபடிக்கு தகப்பனுடைய அன்பு இடைஞ்சல் பண்ணும், தடை பண்ணும். ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆமேன். சரி பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. 15வது வசனத்தில் அது அன்புன்னு வருது. 16வது வசனத்தில் அது லெவல் பாருங்க, மாறுது பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிதாவினிடத்திலே அன்பு கூறுகிறதுனால் உண்டானது அல்ல, உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்திலே அன்பு கூறுகிறதுனால் உண்டானவைகள். அப்போ உலகத்திலே அன்பு கூறும் பொழுது அந்த உலக அன்பினால் வர்றதான விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் என்ற மூன்று காரியங்களும் உலகத்தினால் உண்டானது, இது தேவனிடத்தில் பிதாவினால் உண்டானது அல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அன்புன்னு ஆரம்பிக்குது, அப்புறம் என்ன நடக்குது, இச்சைன்ற லெவலுக்கு போயிடுது. புரியுதா? ஃபர்ஸ்ட் அன்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொருள், தேவைக்கு ஒரு பொருள் அது வாங்கும் போது அது அன்பு. வெரைட்டியா வாங்கி வைக்கும் போது அது என்ன ஆயிடுது, ஆசை இல்லை, இச்சை இல்லையா. தேவைக்கு ஒரு பொருள் அது அன்பு. எல்லாம் அப்படி விதவிதமா வாங்கி வைக்கிறது இச்சை. அதன் மேல் நமக்கு என்ன செய்யுது, இச்சை. அப்போ பாருங்க, அன்புன்ற லெவல் தாண்டி அந்த உலகத்தின் மேல் இச்சை என்கிற காரியத்துக்கு அது தள்ளிட்டு போயிடுச்சு. அப்ப அதுதான் நமக்கு என்ன செய்யுது, ஆபத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. அப்போ அந்த அன்புங்கிறது, உலகத்தின் மேல் வைக்கிற அன்பு நம்ம இன்னும் கீழான நிலைமைக்குள் அடுத்த வசனத்தில் தள்ளிட்டு போகுது. 17வது வசனத்துக்கு பாருங்க. உலகமும் அதன் இச்சையும், அந்த அன்பினால், அந்த உலகத்தின் மேல் வைக்கிற அன்பினால் வருகிற அந்த இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப இது எங்க போய் முடிந்து பாருங்க, ரிசல்ட் எங்காவது பாருங்க, இது ஒழிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு மனுஷன் யாராவது என்னைக்கு நிலைச்சிருக்க முடியுமா? உலகத்தில் முடியாது, பரலோகத்தில் முடியும். ஆமென். என்னைக்கு நிலைச்சிருக்க முடியும்? யாரு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன். அப்ப உலகத்தில் அன்பு கூறுகிறவன் தேவ சித்தத்தை செய்ய மாட்டான். அப்ப தேவ சித்தத்தை செய்யாதவன் உலகத்தின் பொருள் எப்படி இந்த உலகத்தோடு அழிந்து போக போகிறதோ அதே போல தேவ சித்தத்தை செய்யாத அவனும் உலகத்தோடு அழிஞ்சு போயிடுவான். இப்ப இது எங்க போய் முடிந்து பாருங்க. பரலோகமா நரகமானது செலக்ட் பண்ற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அப்ப உலகத்தில் அன்பு கூறுகிறது சிம்பிளான சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்கள் நித்தியத்தை நிர்ணயம் பண்ணுகிற காரியம். ஆமென். உங்கள் நித்தியத்தை நிர்ணயம் பண்ற காரியம் அது. சும்மா விஷயம் கிடையாது. சும்மா அப்படி நம்ம வெரைட்டி ஜாலி அப்படி ஈஸி அப்படி போயிடறேன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் அது அன்பா தான் தெரியும். அன்பா காண்றது கடைசியில் அது இச்சையா மாறும். இச்சையா மாறணும்னா அது அப்படியே முழுவதுமாய் நம்ம இருதயத்தை நிறைத்து இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ அந்த காரியங்கள் நமக்குள் டெவலப் ஆகி கடைசியில் நம்மை நரகத்தில் கொண்டு போய்விடும். ஆகினால் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் சிலுவையில் மரித்தார். அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு தேவ அன்பினால் நம்முடைய இருதயத்தை நிறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பினால் நிறைந்திருந்தால்தான் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிய முடியும். வசனத்தின்படி வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்ய முடியும். தேவ சித்தத்தின்படி செய்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21-23 ரெண்டு வசனங்களை படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21-23.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன்
என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான்.
நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால்
பாருங்க, இண்டிகேஷன் கொடுக்கிறாரே, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால்
அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம்.
அற்புதமான வார்த்தை இது. ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். பிதாவும் அவன் மேல் அன்பா இருந்து நாங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க கூட வாசம் பண்ணுவோங்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு அழகான காரியம் பாருங்க. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் நம்ம கூடவே வந்து உட்காந்துக்குவாங்களாம். நம்ம கூடவே வந்து தங்கிடுவாங்களாம். அவனோட வந்து வாசம் பண்ணுவோம்னு என்ன அர்த்தம்? நம்ம கூடவே வந்து தங்கிடுவாங்களாம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்பா இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை கை கொண்டால் நான் மட்டும் இல்லை, என்னை அனுப்பின பிதாவும் சேர்ந்து வந்து உங்களோட தங்கிடுவோன்றார். இதை விட பெரிய ஒரு மேன்மை நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? பிதாவும் இயேசு கிறிஸ்தும் நமக்கு ரெண்டு பக்கத்தில் கூட இருக்கிறாங்கன்னா அதை விட பெரிய காரியம் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. இது எப்படி தெரியுமா? அன்பு கூர்ந்தால் வசனம் கை கொள்ளப்படும். வசனம் கை கொள்ளப்பட்டா ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து, ஒரு பக்கம் பிதா, உள்ளுக்குள்ள பரிசுத்தாவியானவர். ஆமென். அப்படி இருப்போம் நம்ம வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இதுக்கெல்லாம் பேசிக் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுதல். அல்லேலூயா. தேவனிடத்தில் அப்போ உலகத்தின் மேல் அன்பு வைக்கிறதை ஒரு தேவ பிள்ளை தேவ அன்பினால் ஜெயிக்க வேண்டும். இரண்டாவது உலகத்தை குறித்து சம்பந்தப்பட்ட இரண்டாவது காரியம், 1 கொரிந்தியர் 7:29-30-31. 1 கொரிந்தியர் 7:29-30-31 மூன்று வசனங்களை படிக்கலாம்.
மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவென்றேல் இனி வரும் காலம்
குறுகினதானபடியால்
மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழாதவர்கள் போலவும்
சந்தோஷப்படாதவர்கள் போலவும்
கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய்
அனுபவியாதவர்கள் போலவும்
இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம்
கடந்து போகிறதே. முதலாவது உலகத்தின் அன்பு, இரண்டாவது உலகத்தின் வேஷம். உலகத்தின் வேஷம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே முதல்ல உலக அன்பு எடுக்கப்படணும், இரண்டாவது உலக வேஷம் எடுக்கப்படணும். வேஷம், எல்லாருமே இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வேஷம் போட்டுக்கிறோம். ஆமென். உலகத்தில் என்ன போட்டுருக்கிறோம், வேஷம் போட்டுக்கிறோம். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே வேஷம், புரியுதா, வேஷம். இந்த இடத்தில் இந்த ஒண்ணு குறைந்த 7 அதிகாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான் டீல் பண்றாரு பவுல். என்ன டாபிக் தெரியுமா, அது குடும்பத்தை குறித்து பேசுறார். கணவன் மனைவி குடும்பம் அப்படின்னு பேசுறார். இந்த 7 அதிகாரத்தை துவக்கத்திலிருந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரே டாபிக் அப்படியே டீல் பண்ணிட்டே வர்றாரு. அப்போ இங்க சொல்லும்போது சொல்றாரு 29 ஆரம்பத்தில் பாருங்க, மேலும் சகோதரரே நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனிலும், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவன் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவள் அதை தகாத விதமாய் அனுபவியாமல் இருக்கிறவள் போலவும் இருக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் குடும்பம் இருந்தாலும் குடும்பம் இல்லாதவர்கள் போல இருக்க கடவன், மனைவி இருக்கிறவன் மனைவி இல்லாதவன் போல இருக்க கடவன், கணவன் இருக்கிறவன் கணவன் இல்லாதவள் போல இருக்க கடவன். ஏன்னா இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அப்ப இந்த அதிகாரம் முழுவதும் எல்லாத்தையும் சொல்றார், குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசிட்டே வந்தாலும் என்ன சொல்றார், லிட்டரல கடைசியில் கொண்டு வந்து முடிக்கிறாரு, குடும்பம் இருக்கிறதுனால குடும்பத்திலேயே அப்படி மூழ்கி போய் உட்கார்ந்துறாதப்பா, குடும்பம் இருந்தாலும் குடும்பம் இல்லாத மாதிரி வாழ ஆரம்பி அப்படின்ற. மனைவி கண்டடைஞ்சா நல்லது, மனைவியிலேயே அப்படி மூழ்கி போயிடாத, கணவனை கண்டடைந்தா நல்லது, கணவனிலேயே உன் வாழ்க்கை மூழ்கி போயிடக்கூடாது. இருந்தால் இல்லாதது போல இரு, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அப்ப மனைவிங்கிறது அது ஒரு வேஷம், கணவன்கிறது அது ஒரு வேஷம். இந்த உலகத்தில் அதெல்லாம் வேஷம். கல்யாணம் பண்றீங்க இல்லையா, கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஒரே டெக்கரேஷன், அது என்ன இது வேஷம். அதே ட்ரெஸ்ல வாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு, கல்யாணம் பண்ணீங்க அதே ட்ரெஸ்ல வாங்க பார்க்கலாம், தலையில வெயில்லாம் மாட்டிட்டு சர்ச்சுக்கு வர வேண்டியது தானே, வெயில் மாட்டிட்டு கையில் இப்படி தொங்க விட்டுட்டு அதே ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு வர வேண்டியது தானே, ஏன் வரல, வேஷம் இல்ல, வேஷம் ஒரு நாள் வேஷம் அது. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே வேஷம், புரியுதா, வேஷம். இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே வேஷம். இப்போ நர்ஸா இருக்கிறவங்க டியூட்டிக்கு போகும்போது வேஷம், நர்ஸ் வேஷம் இல்லையா, அப்படிதானே வேஷம், டாக்டர் டாக்டர் வேஷம், டிரைவர் டிரைவர் வேஷம், பேங்க்ல வேலை செய்யற ஒரு பேங்க்ல வேலை செய்யற வேஷம், அது அதுக்கு ஒரு ஒரு வேஷம் இல்லையா, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த வேஷம். அப்போ ஒவ்வொருத்தர் என்ன செய்யறோம், அந்தந்த டியூட்டிக்கு அந்தந்த இடத்துக்கு வேஷம் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அலையிறோம் இல்லையா. அப்ப இந்த உலகத்துல எல்லாமே வேஷம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற பொசிஷன் நேர பரலோகத்தில் வருமா, வராது, எதுவுமே வராது. இந்த உலகத்தோடு முடிவடைகிற வேஷம், வேஷம் போடுறோம், வேஷத்தை டியூட்டி முடிஞ்சோன்னே களைச்சிடறோம் இல்லையா. இப்ப சினிமாக்காரங்க தான் வேஷம் போடுறாங்கன்னு கிடையாது, எல்லாருமே நம்மளும் வேஷம் போட்டுக்கிறோம், உலகத்தில் எல்லாருமே வேஷம் போட்டுக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் ஈவன் ஒரு குடும்பம் என்கிறது கூட வேஷமாகவே இருக்கிறது. ஆமேன். அதுக்கு வேதத்தில் அழகான ஒரு வசனம் தெரியுமா, படிச்சு பாருங்க, சங்கீதம் 39:6, ரொம்ப அழகான வார்த்தை, 39:6 படி.
வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்,
வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்,
விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்,
விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்,
ஆஸ்தியை சேர்க்கிறவன்
ஆஸ்தியை சேர்க்கிறான்,
யார் அதை வாரி கொள்வான்,
யார் அதை வாரிக்கொள்வான்
என்று அறியான்,
என்று அறியான். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், நம்ம திரியறதெல்லாம் எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், வேஷம் போட்டுட்டே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். விருதாவாகவே காரணமே இல்லாம சஞ்சலப்பட்டு இருக்கிறான், அவசியமே இல்லாம சஞ்சலப்பட்டு இருக்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், எக்கச்சக்கமா சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான்றது அவனுக்கே தெரியாமலே சேர்த்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது மனுஷன் எல்லாமே வேஷமாகவே தெரிகிறான். அப்ப இந்த உலகத்தில் நம்ம செய்யற எல்லாமே சொல்றேன், டெம்பரவரி வேஷம். ஆமேன். அதை புரிஞ்சுக்கணும், எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. குடும்பத்திலே மூழ்கிடாதீங்க, உங்க வேலையில மூழ்கிடாதீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வேஷத்திலையும் நிரந்தரமா நினைச்சிடாதீங்க, வேஷத்தை கலைக்க வேண்டி வரும். ஆமேன். டியூட்டி முடிஞ்ச வேஷத்தை கலைக்கிற மாதிரி சொல்ற ஒரு நாள் இந்த உலகத்துல எல்லா வேஷத்தையும் தூக்கி போட்டு மேல போகணும், அத்தனை வேஷத்தையும் கலந்துச்சுட்டு போகணும். ஆமென். அதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறதான டோட்டல் வேஷத்தை, மனுஷ வேஷத்தையும் கலைஞ்சிட்டு போகணும். ஒரு நாள் மனுஷங்கிறது ஒரு வேஷம் தான், வேஷமாகவே தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மனுஷ வேஷத்தையும் ஒரு நாள் களைய வேண்டிய நாள் வருகிறது. அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை இது வேஷம் என்கிறதை புரிந்து இந்த உலக வேஷத்தை கவனிக்காமல் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கை அவருடைய அன்பிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆமேன். அப்ப இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் எல்லாமே வேஷமாகவே இருக்கிறது, ஆகினால் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று பவுல் சொல்லுகிறார். அது நம்ம வாழ்க்கையில் நிலைச்சிருக்க கூடாது, அது கடந்து போகிறது. ஆகினால தேவ பிள்ளைகளும் அதற்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். ரோமர் கடிதத்தில் நிருபம் 12:2 வாசிக்கலாம். ரோமர் கடிதத்தில் நிருபம் 12:2.
நீங்கள் அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்,
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்,
தேவனுடைய நன்மையும் பிரியமும்,
தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று,
பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம்
புதிதாகிறதுனாலே
மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தேவ பிள்ளைகள் தரிக்க கூடாது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரியாமல் உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப மைண்ட் மாறிடுச்சுன்னா வெளியில் இருக்கிற வேஷமும் மாறிடும். புரியுதா? மைண்ட் மாறிடுச்சுன்னா வெளியில் இருக்கிற வேஷமும் மாறிடும். இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தர் வந்து ஓவர் ஆடம்பரமா இருக்கிறாங்கன்னு என்ன காரணம்? வேற ஒண்ணும் கிடையாது, மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது. பயங்கரம் ஆடம்பரமா இருக்கணும்னு அந்த மைண்ட் சொல்லுது, அதனால அது வெளியில் என்ன செய்யுது? வருது இல்லையா? அப்ப அந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு வெளியே அடையாளம். அப்போ அதான் சொல்றாரு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனால நம்ம மறுரூபமாகணும். அப்ப நம்முடைய மைண்டை நீங்க மாத்திக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்புதான் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் எல்லாமே வேஷம், எல்லாத்தையும் ஒரு நாள் கலைக்க வேண்டி வரும். ஆகினாலே அந்த நித்தியமான ஆண்டவரிடத்தில் நம்ம போகிறதற்கு நம்ம அந்த வேஷத்தை தான் தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறது. நம்முடைய மைண்ட் புதுசாயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு மாறுபட்டு போய்விடும். ஆமென். மூணாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4:18. மார்க் 4:18.
வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும்
ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள்.
மூணாவது உலக கவலை, முதலாவது உலக அன்பு, ரெண்டாவது உலக வேஷம், மூணாவது உலக கவலை. அப்ப மூணாவது நம்ம வாழ்க்கையிலே உலக கவலைகளை நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆமேன். உலக வேஷம் சிலுவையில் அறையப்பட்டது போல உலக கவலைகளும் கிறிஸ்துவின் சிலுவையினாலே இதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு சிலுவையில் அறையப்படணும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சொல்லுகிறது, உலக கவலை வந்து உங்களை பிடித்துக் கொள்ளக்கூடாது. உலக கவலை உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நீங்களும் உலக கவலைக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி வேஷமாக இருக்கிறதெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அதே போல உலக கவலை கூட நமக்கு சிலுவையில் அறையப்படணும். அப்ப இந்த உலகத்தில் நம்ம கவலைப்படக்கூடாதா? கண்டிப்பா படக்கூடாது. பட வேண்டி இருக்குதே, அப்ப அது உங்க தப்பு. புரியுதா? அது உங்க தப்பு. கவலைப்படாதீங்கன்னு கர்த்தர் திரும்ப சொல்லிட்டார். அதுக்கு மிஞ்சி நான் கவலைப்பட்டுதான் ஆவேனா அது நம்ம தப்பு தான். அப்போ ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சொல்றேன், கவலையற்றி இருக்க வேண்டியது யார் முடியும்? நான் சொல்றேன், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஸ்தானத்தையும் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் சரியாய் புரிந்து கொண்டால் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. இன்றைக்கு நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை நம்ம நினைவு கூறுறோம் இல்லையா? பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார், அவரை ஜீவ பலியாய் கொடுத்தார் அப்படின்றத பத்தி நம்ம நினைவு கூறுறோம். இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க நினைவு கூறணும். கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32 வாசிக்கலாம்.
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும்
அவரை
ஒப்பு கொடுத்தவர்
அவரோட கூட
மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
சொந்த குமாரனை நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? கேள்வி இது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை பிதா நமக்கு கொடுத்து விட்டார். அவரோடு கூட சேர்த்து மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அருளாதிருப்பது என்ன? தூங்கிட்டீங்களா? எப்படி? வேதம் கேட்கிறது எப்படி? எப்படி கொடுக்காம இருப்பார்? கொஞ்சம் யோசிப்பாரு, இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாரு. சொந்த குமாரன் அதே அவரையே கொடுத்துட்டார். அவன் மற்ற எதை தான் கொடுக்க மாட்டார்? எதை தான் கொடுக்க மாட்டார்? வேதம் கேள்வி கேட்கிறது, நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆமென். எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, நான் சொல்றேன், பிதாவை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் அன்பின் பிதாவை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அன்பின் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தார். உங்கள் அன்பின் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டார். மற்றதெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டார்? ஆமென். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கண்டிப்பாய் தருவார். ஆமேன். என்ன நம்பிக்கையே வரலையா? அல்லது இயேசு கிறிஸ்து கொடுத்தார் நம்புறீங்களா இல்லையா? அட்லீஸ்ட் அதையாவது நம்புறீங்களா? அதையே நம்பலன்னா அப்புறம் என்ன ஆகுது? அதை நம்பினா நீங்க இதெல்லாம் நம்பி தான் ஆகணும். அப்ப அதை நீங்க சரியா நம்பலன்னு அர்த்தம். இதுல சரியா நம்பிக்கை வரணும், நீங்க அதுலயே என்ன சொல்றது, பேஸ்மெண்டே சரியில்லைன்னு அர்த்தம். பேஸ்மெண்ட் சரியிருந்தா தான் பவுண்டர் மேல போக முடியும் ஒழுங்கா. அப்ப கிறிஸ்துவை நமக்காய் ஒப்பு கொடுத்தாருங்கிறதுல முதல்ல உங்களுக்கு சரியான நம்பிக்கை, முதல்ல அந்த பேஸ்மெண்ட் சரியா இருக்கணும். அப்பதான் மற்ற எல்லாமே நமக்கு கர்த்தர் சரியா கொடுப்பான் நம்பிக்கை ஒழுங்கா வரும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பா தருவார். உங்களுக்கு போய் நான் பிரசங்க யோசிச்சு பாருங்க, மற்ற எல்லாவற்றையும் தருவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் தருவார். இந்த தைரியம் நமக்கு இருக்கணும். இயேசுவை எனக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தருவார் இல்லையா? எல்லாவற்றையும் தருவார். அப்ப இந்த உலகத்தில் இந்த எண்ணம் நமக்கு இல்லாததுனால தான், இந்த விசுவாசம் நமக்கு இல்லாததுனால தான் கவலை வருது. கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இந்த சந்தேகம் பயம் கவலை குழப்பம் எல்லாம் ஏன் வருது தெரியுமா? நமக்கு எல்லாத்தையும் அவர் கொடுப்பான்னு நம்பிக்கை நமக்கு இல்லை. ஏன் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தது மேலேயே நமக்கு சரியான நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவை கொடுத்தது உண்மையானால், அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் கூடவே சேர்ந்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதான் உண்மை. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா உலக கவலை உங்களை தொடாது. ஹல்லேலூயா. உலக கவலை கூட தொடாது. உண்மையா சொல்றேன், உலக கவலை கூட தொடவே தொடாது. தெய்வ சித்தத்தின்படி ஃப்ளோ ஆயிட்டே இருப்பீங்க. எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ உலக கவலைகளை ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில களைந்து போட வேண்டும். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான், படிக்க வேண்டாம், படிக்க நிறைய காரியம் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 6 25 வசனத்திலிருந்து, சரி கொஞ்சம் படிப்போம், சில வசனங்களை மட்டும் படிப்போம். 6:25 அப்படியே படிச்சுட்டு வா.
ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம் என்று,
எண்ணத்தை குடிப்போம் என்று,
உங்கள் ஜீவனுக்காகவும்,
உங்கள் ஜீவனுக்காகவும்,
எண்ணத்தை உடுப்போம் என்று,
எண்ணத்தை உடுப்போம் என்று,
உங்கள் சரீரத்துக்காகவும்,
உங்கள் சரீரத்திற்காகவும்
கவலைப்படாதிருங்கள்.
கவலைப்படாதிருங்கள். நல்லா பாருங்க, என்ன சாப்பிடுவோம்ன்றதுக்காக கவலைப்படாதீங்க, என்ன டிரெஸ் பண்ணுவோம் என்று சொல்லி
கவலைப்படாதீங்க. அப்புறம்
என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும்,
ஆகாரத்தை பார்க்கிலும்,
ஜீவனும்,
ஜீவனும்,
உடையை பார்க்கிலும்,
உடையை பார்க்கிலும்,
சரீரமும்,
சரீரமும்,
விசேஷித்தவைகள் அல்லவா,
விசேஷித்தவைகள் அல்லவா. இப்படி சொல்லிட்டு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு பல காரியத்தை சொல்றார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பறவைகளுக்கு யாரும் உணவு கொடுக்கிறது கிடையாது, அது விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. ஆனாலும் பரமப்பிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களுக்கு யாரும் தண்ணீர் ஊத்துறது கிடையாது, கர்த்தரே இது போல மழையை பெய்ய பண்ணி அதற்கு தண்ணீர் ஊத்தி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் கர்த்தரே செஞ்சர்றார். அப்ப அதுக்கு வேண்டிய தண்ணியை கர்த்தர் கொடுக்கிறார் இல்லையா. அப்ப எல்லாமே கர்த்தர் சரியாக தான் சிருஷ்டித்த ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து விடுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள், யார் அந்த நீங்கள்? ரட்சிக்கப்பட்டவங்க, மற்றவங்க எல்லாரும் கிடையாது. அவைகளை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்டவர்களாகி நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அப்ப நம்ம விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை எனக்கு தந்தார், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததை இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். ஆகையினால் என் ஆண்டவர் அதே போல அவரை கொடுத்தது எவ்வளவு நிச்சயமோ அதை பார்க்கிலும் அதிக நிச்சயமாய் என் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த ஃபெய்த் உங்களுக்கு வரணும், அப்ப கவலை என்றது வராது, கவலை என்பது வராது. அப்ப மூணாவது, நம்ம வாழ்க்கையிலே கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது, உலக கவலை போகணும். அப்ப முதலாவது உலகத்தின் மேல் இருக்கிற அன்பு போகணும், ரெண்டாவது உலகத்தின் வேஷம் வேஷம் போகணும், மூணாவது உலக கவலை போகணும், நாலாவது ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். கொலோசி இருக்கிறது நிருபம் 2:20 வாசிக்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு,
உலகத்தின் வழிபாடுகள் மூணாவது என்ன, நாலாவது என்ன, உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் வழிபாடுகளுக்கு
மரித்ததுண்டானால்
இன்னும்
உலக வழக்கத்தின்படி,
உலக வழக்கத்தின்படி
பிழைக்கிறவர்கள் போல,
பிழைக்கிறவர்கள் போல
மனுஷருடைய கற்பனைகளின்படியும்,
மனுஷருடைய கற்பனைகளின்படியும்,
போதனைகளின்படியும்,
போதனைகளின்படியும்
நடந்து,
நடந்து
தொடாதே,
தொடாதே
ருசி பாராதே,
ருசி பாராதே
தீண்டாதே,
தீண்டாதே
என்கிற கட்டளைகளுக்கு,
என்கிற கட்டளைகளுக்கு
உட்படுகிறது என்ன,
உட்படுகிறது என்ன,
இவையெல்லாம்,
இவையெல்லாம்
அனுபவிக்கிறதுனால்,
அனுபவிக்கிறதுனால்
அழிந்து போகுமே,
அழிந்து போகுமே.
இப்படிப்பட்ட போதனைகள்,
இப்படிப்பட்ட போதனைகள்
சுய இஷ்டமான,
சுய இஷ்டமான
ஆராதனையையும்,
ஆராதனையையும்
மாயமான தாழ்மையையும்,
மாயமான தாழ்மையையும்
சரீர ஒடுக்கத்தையும்,
சரீர ஒடுக்கத்தையும்
பற்றி,
பற்றி
ஞானம் என்கிற,
ஞானம் என்கிற
பேர் கொண்டிருந்தாலும்,
பேர் கொண்டிருந்தாலும்
இவைகள்,
இவைகள்
மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய,
மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய
மற்றொன்றிற்கும்,
மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. நல்ல கவனி. உலக வழிபாடுகள் இல்லையா, நாலாவது காரியம் பார்க்கும் பொழுது உலக வழிபாடுகள் நமக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் ஒரு போதனை இருக்குதுன்றார், தொடாதே, தீண்டாதே, செய்யாதே அப்படின்றதான காரியம். நல்ல கவனிங்க, இது எல்லாமே தவறான ஒரு மார்க்கத்திற்குள் கொண்டு போய் விட்டு விடுகிறது. நல்ல கவனிங்க, தவறான மார்க்கத்திற்குள் கொண்டு போகுது. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் படைத்ததெல்லாம் நன்மையானதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அதை நிதானத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதான் விஷயம். ஆனா இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சடங்காச்சாரங்களிலே ஒவ்வொரு மார்க்கங்களும் போய் அகப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா. தொடாதே, தீண்டாதே, கறி சாப்பிடாதே, இது சாப்பிடாதே, நம்ம நாட்கள் கூட 40 நாட்கள் சாப்பிடாதே என்று உட்கார்ந்துருப்பாங்க. அது கூட சொல்றேன், இதுவும் தவறான காரியம் இல்லையா. 40 நாள் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, மாம்சத்துக்குரிய காரியமே தவிர வேறு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனப்படாதுங்கிறார். புரியுதா? மாம்சத்துக்கு வேணா நீங்க ஒருவேளை நீங்க அப்படி சாப்பிடாம இருக்கணும், உடம்பு வேணா உடம்புக்கு சில ஹெல்த் வரலாம், நல்லது கெட்டது வரலாம், அது வேற விஷயம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒண்ணுதுக்கு உதவாது. இப்ப என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் என்று ஆசீர்வதித்திருக்கிற எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் எனக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும், இந்த உலக வழிபாடுகள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படணும். இந்த பாரம்பரியமாய் வருகிற காரியங்கள் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே சிலுவையில் அறையப்படணும். புரியுதா? பாரம்பரியமான அத்தனை விஷயங்களும் சொல்றேன், சிலுவையில் அறையப்படணும். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. தேவன் வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் ஆசீர்வாதமானது, அது ஆசீர்வாதமானது தான். அதை தகுதியான விதத்தில், ஒழுங்கான விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அதுலேயும் சொல்ற நம்ம ஓவர அன்பு கொண்டு அப்படி ஓவர போய் விழுந்துடவும் கூடாது. சரியான விகிதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகணும். அதே நேரத்தில் எந்த விஷயத்திலும் போய் அடிமையா எதுக்கு நம்ம அடிமையாயும் போயிடக்கூடாது. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, வேதத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் ஆசீர்வதித்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் சுயாதீனமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். உங்களையே கொண்டு போய் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு புறஜாதி மார்க்கங்கள் தங்கள் காரியங்கள் இருக்கிறவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி விடுகிறது. இதை செய்யாத, செருப்பு போடாத, அதை செய்யாத, இல்லை. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில சொல்றேன், தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் கூட சொல்றேன், பல கட்டுப்பாடுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் நிறைய பேர் பார்த்துருக்கு, ஹவாய் செப்பல் தான் போடுவார். ஏன்னா இல்லை, நம்ம எளிமையா இருக்கணும் அப்படின்வார். ஏன் ஒரு ரப்பர் செருப்பு போட்டால் தான் எளிமையா? நான் கேட்குறேன், ஏ கொஞ்சம் நல்ல ஒரு செருப்பு போடுறதுல தப்பு இல்லையே. அப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய, இந்த மாதிரி அடிமைத்தனம் பண்ணுறது, நான் ரப்பர் செருப்பு தான் போடுவேன், நான் இந்த இப்படி தான் இருப்பேன். இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. பார்க்கும் பொழுது ரப்பர் செருப்பு தான் இந்த மாதிரி, இதெல்லாம் இது வந்து மாயமான அடிமைத்தனம். நான் சொல்றேன், இது அடிமைத்தனம். சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் நம்ம அடிமைத்தனம் பண்ணிக்கிறோம். கிடையாது, தேவன் உங்களை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஆமேன். அதுக்கு நம்ம எல்லாரும் பார்த்து பரிதாபப்படுற மாதிரி ஒரு காட்சி நமக்கு இருக்கவே கூடாது. உண்மையிலே சொல்றேன், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நாலு பேர் பரிதாபப்படுற மாதிரி ட்ரெஸ் போட்டு நம்ம எளிமையா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாலு பேர் பரிதாபப்படுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதை பார்த்தோம், ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள வரவே மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை உண்மையிலே சொல்றேன், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இன்னும் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து பரிதாபமானவராய் அப்படியே இருந்தார்னு, கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நல்ல விதத்தில் இருந்தார். ஆமேன். எப்படி நீங்க பாத்தீங்களான்னு கேட்கறீங்களா? ஆமா, நான் பார்த்தேன். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க, வேதத்துல நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவருடைய வஸ்திரத்தை அந்த போர்ச்சவர்கள் சீட்டு போட்டு எடுத்தாங்களாம். இல்ல, பைபிளை போட்டு சீட்டு போட்டு எடுத்தாங்களாம். அது ஒரு மோசமான கிழிஞ்சு போன கதர் சட்டையா இருந்து யாரும் சீட்டு போட்டு எடுத்திருப்பாங்களா? யார் வேணும் யாரும் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது யார் கையில், யாருக்கு அது தூக்கி யாருகிட்ட டிஸ்போஸ் பண்றதுன்னு சீட்டு போட்டுருப்பாங்க. ஒரு வேலை யாருக்கு அது கழிச்சு கட்டுறதுன்னு சீட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இது நல்லதா இருந்ததுனாலதான் எனக்கும் உனக்கும் போட்டி போட்டாங்க. நல்லா பாருங்க, அந்த போர் வீரர்கள் விசுவாசியும் கிடையாது. ஒரு விசுவாசியங்களா இருந்தா கூட, ஐயோ இயேசு கிறிஸ்து போட்டு இந்த ட்ரெஸ் அதை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருவேளை விசுவாசியா இருந்தா கூட அந்த ஒரு கவனத்தை எடுத்திருக்கலாம். ஆனா இவன் விசுவாசி கூட கிடையாது, இவன் புறஜாதி. இவன் வந்து இயேசு சிலுவையில் அறைஞ்சவன். இவனுக்கு இயேசு கிறிஸ்துவோட மகிமை தெரியாது, இயேசு கிறிஸ்துவோட மேன்மை தெரியாது. அவர் போட்டிருந்த வஸ்திரம், இது வஸ்திரத்தினுடைய எத்தனையோ முறை தேவ வல்லமை புறப்பட்டு ஜனங்களை சுகமாக்கி இருக்கிறது, அதெல்லாம் விசுவாசிக்க கூடிய அறிவு அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் வந்து சாதாரண அவிசுவாசி அவன். அதனால அந்த சென்ஸ்ல கூட அவன் எடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. டிரெஸ் நல்ல டிரெஸ், அதனால சீட்டு போட்டு எடுத்தாங்க. புரியுதா? இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி விஷயத்துல கூட நிறைய பேர் போட்டு ஒரே அடியே போய் அடிமைத்தனம் பண்ணிக்கொள்வது. இல்லை இல்லை இல்லை, தேவ சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் விழுந்துடவும் கூடாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உலக அன்பில் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் அப்படி விழுந்துடவும் கூடாது. அளவோடு உங்களுக்கு இருக்கிறதை, தகுதியானதை, ஆசீர்வாதமாய் தேவன் கொடுத்திருக்கிறதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சுயாதீனம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகினால் தேவ பிள்ளைகள் இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்தின் வழிபாடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளிலே இவைகள் நமக்கும் சிலுவையில் அறையப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். எல்லாரும் எடுத்து நிற்கலாம்.